நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். எதற்காக ஒரு தினத்தை வந்து தண்ணீர் தினம் அப்படின்னு கொண்டாடணும் அப்படிங்கும்போது யோசிக்கும் போது இந்த தண்ணீரினுடைய அவசியம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இன்றைக்கி இருக்கிற சூழலில் எவ்வளவு தண்ணீர் நமக்கு கிடைக்குது, நம்முடைய தேவைக்கு ஏற்ற அளவு கிடைக்குதா, அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம எப்படி கிடைக்கிற தண்ணீரை எப்படி அதிகப்படியாக பயன்படுத்தி அதிலிருந்து நமக்கு அதிகப்படியான உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற வழிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விவரங்கள்லாம் இப்போ நமக்கு சொல்கிறதுக்காக மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு துறையிலேருந்து முனைவர் செந்தில்வேல் அவங்க வந்திருக்காங்க. நமக்கு அவங்க இந்த விவரங்கள் எல்லாமே சொல்ல போகிறாங்க, வாங்க கேட்போம். வணக்கம் சார்.
இப்போ இந்த உலக தண்ணீர் தினம் அப்படிங்கிறதுங்கம்மா, நம்ம வந்து தண்ணீர் பயன்பாட்டை பொறுத்து தான் இந்த தினங்களை கொண்டாடுறோம். இப்போ ஒருத்தரும் ஒரு தினம் கொண்டாடுறோம், ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறோம், அந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து தண்ணீர் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடும்போதே அந்த தண்ணீரினுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து நமக்கு வந்து விளங்கும். பொதுவாக நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும், சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கும். இப்போ இன்றியமையாததுக்கும் தவிர்க்க முடியாததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆங்கிலத்தில் நம்ம சொல்லும்பொழுது இந்த இன்றியமையாத அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதே இது வந்து தவிர்க்க முடியாததுன்னு சொல்லும்பொழுது இன்னவிட்டபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ எது தவிர்க்க முடியாது, எது இன்றியமையாதது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தண்ணீரை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வந்து இன்றியமையாத ஒன்று. நமக்கு எப்படி வந்து ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு வந்து ஒரு மூச்சு எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியம் இன்றியமையாதோ, அது மாதிரி மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு வந்து இந்த தண்ணீர் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. ஆனால் அதே சமயம் இந்த தண்ணீரை வந்து நம்ம எவ்வளோ தூரம் முறையாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் வரும்பொழுது நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும், சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் வந்து நம்முடைய மக்கள் தொகை வந்து பெருகிட்டே போகுது. இப்போ மக்கள் தொகை வந்து பெருகிட்டே போகும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து உணவு வந்து நம்ம அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில், ஏன்னா நம்மளாம் வந்து விவசாயத்துறையில் இருக்கிறனால அந்த கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதே சமயம் இந்த மனித வள மேம்பாடு, மனிதர்களுடைய அந்த மக்கள் தொகை பெருக்கம், இதெல்லாம் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா பெரும்பாலான மனிதர்கள் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், முன்னேற்றங்கள் நம்ம அடையடைய நம்முடைய நீர் தேவைகளும் வந்து அதிகரிச்சுட்டே போகும். இப்போ நிறைய கிராமப்புறங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நகர்ப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நகர்ப்புறங்கள் வரும்பொழுது எதுக்காக வர்றாங்க அப்படின்னா ரெண்டே காரணங்கள் தான். ஒன்று வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்னொன்று வந்து அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய அந்த தொழிற்சாலைகள் வந்து நிறைய வந்துருச்சு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தொழிற்சாலைகள், அப்போ அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யும்பொழுது நமக்கு நல்ல வருமானம் வருது, நம்முடைய வாழ்க்கை தரம் நல்லா உயருது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய மனிதர்கள் வந்து இந்த விவசாயத்தை, அடிப்படையான விவசாயத்தை கூட நம்ம வந்து தியாகம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம சந்ததியாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கையோ இல்லை ஒரு தவறான கொள்கையோ நமக்கு தெரியாது. ஆனால் டக்குன்னு வந்து எல்லாரும் நகர்ப்புறம் வந்து எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ நகர்ப்புறத்துக்கு எல்லாருமே வரும்பொழுது இந்த தொழிற்சாலைகளின் காரணமாகவோ அல்லது வந்து அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த நாகரிக முன்னேற்றங்கள் அந்த காரணத்தினாலோ வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணீர் தேவைகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ தண்ணீர் தேவைகள் அதிகமாகும் பொழுது உலகத்தினுடைய மொத்த தண்ணீர் வந்து அளவு வந்து ஒரே அளவு தான், அது எந்த காலத்துலையும் மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா அந்த உலக அந்த தண்ணீர் சுழற்சி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது கடல்லேருந்து தண்ணி வந்து ஆவியாகுது, ஆவியாகி மேலே போகிற தண்ணீர் வந்து உங்களுக்கு மேகமாக மாறுது, மேகத்திலேருந்து மறுபடியும் வந்து மழை பொழியுது, அந்த பொழிகிற மழை வந்து மறுபடியும் நிலப்பரப்பில் ஓடுது, நிலத்தடியிலையும் ஓடுது, ஓடி கடைசியில் வந்து ஆறு வழியாகவும் குளங்கள் அதெல்லாம் இப்போ நிறைச்சிட்டு அப்புறம் கடைசியில் வந்து கடலுக்கே தான் வந்து சேருது. இது ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா சைக்கிள், ஒரு சுழற்சி. அப்போ இந்த சுழற்சிக்குள்ளே நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து தண்ணீரினுடைய அளவு வந்து என்றைக்குமே அது எந்த காலத்துலையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வந்து தொழில் முன்னேற்றங்கள் காரணமாகவும் மக்களுடைய மேம்பாடுகளின் காரணமாகவும் அவர்களுடைய மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாகவும் நீர் தேவைகள் வந்து பல்வேறு வகைகளையும் வந்து அதிகரிச்சுட்டே வருது. அதில் வந்து உங்களுக்கு வந்து தலையாய வருது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்முடைய விவசாயம், வேளாண்மை. வேளாண்மை அப்படின்னு பரும்பொழுது இவ்வளவு மக்களுக்கும் நம்ம வந்து உணவளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில் நம்ம வரும்பொழுது பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சு நம்ம அளிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர்வள ஆதாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம நிறைய வந்து இந்த மரங்களெல்லாம் வெட்டி குவிச்சு போட்டு நம்ம வந்து விளைநிலங்களை பூரா வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கட்டடம் கட்டுறதுக்கோ அந்த மாதிரி அல்லது ஒரு தொழிற்சாலை கட்டுறதுக்கோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போயிடும். அப்போ நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த மரங்கள் அதெல்லாம் வந்து அடிபடும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த இயற்கை சூழல் வந்து பாதிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த நீர் சுழற்சி, இந்த ஹைட்ராலஜிக் சைக்கிள்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிற அந்த நீர் சுழற்சி வந்து அதுவும் பாதிப்படையுது. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து முதல்ல மரங்களோ அல்லது நிறைய செடிகொடிகளோ இந்த இடத்துல பெஞ்சிட்டு இருந்த அந்த மலையளவு வந்து இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாதப்ப அந்த நீர் ஆவியாகிறது வந்து கம்மியாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதே அளவுக்கு பழைய அளவுக்கு நம்மளால் வந்து மழையை வந்து நம்மளால் கொண்டு வர முடியல. அப்போ அந்தளவுக்கு மழை இல்லாதப்போ நமக்கு என்னாகும், நிலப்பரப்பில் இருக்கிற தண்ணீரை பூரா நம்ம தீர்த்துறோம். அதே மாதிரி நம்ம என்ன நிலத்தடி நீரையும் வந்து நமக்கு ஒரு வகை தொகை தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நிறைய வந்து மோட்டர் பம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அடித்து நம்ம மேலே கொண்டு வந்துடும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் மாதிரி பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நிலத்தடி நீர்மட்டம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு வந்து கீழே போயிடுச்சு. இப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்துக்காகவும் நிலக்கரிக்காகவும் தான் மனிதன் வந்து ஒரு சுரங்கத்தை வந்து தோண்டி உள்ளே போயிட்டு இருந்தான். இப்போ ஒரு துடி நீராவது நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நப்பாசையோடு இன்றைக்கி வந்து சுரங்கமாட்டம் வந்து அந்த கிணத்தையே சுரங்கமாக மாற்றி வந்து தேடிட்டு இருக்கிற ஒரு அவலமான சூழ்நிலையில் வந்து நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் சில விஷயங்கள் வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. நான் சொன்ன மாதிரி தண்ணீர் இன்றியமையாது, ஆனால் சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாது. அந்த தவிர்க்க முடியாத ஒரு இது அப்படின்னு வரும்பொழுது இந்த மழைநீர் அறுவடை, மழைநீர் சேகரிப்பு. நமக்கு எப்பப்போலாம் மழை கிடைக்குதோ அதை எந்தெந்த வழியிலாம் நம்மளால் சேமிக்க முடியுமோ, அது நிலப்பரப்பிலோ அல்லது நிலத்தடியிலோ அல்லது வேறு எந்த வகையிலோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறது அப்படின்னா அந்த விவசாயத்தோடு இணைந்து நம்ம இந்த மழைநீர் சேகரிப்பு அதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது இந்த நீர்பிடிப்பு பகுதி திட்டங்கள் வழியாக தான் நம்ம வந்து நிறைவேற்ற முடியும். நீர்பிடிப்பு பகுதி திட்டங்கள் அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க ஆரம்பித்ததே வந்து மண் வளத்தை வந்து பாதுகாக்கணும், இந்த மண் அரிமானத்தை வந்து தடுக்கணும். ஏன்னா நிறைய மழை பெய்யும் பொழுது மண்ணரிமானம் நிறைய வரும், அதே மழை நீர் வந்து வழிஞ்சு விடும் பொழுது நிறைய மண்ணரிமானம் வரும். அப்போ நிறைய வந்து அந்த பகுதி பாதிக்குது அப்படிங்கிறனால மண் அரிமானத்தை தடுக்கிறக்காக தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஆனால் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மண்ணரிமானத்தை தடுக்கிறக்காக மண்வளத்தை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு முறைகளை நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அந்த முறைகள் நமக்கே தெரியாமல் அது பூரா அந்த வழிந்து வர நீர்களை பூரா தேக்கி நிறுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டும் உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் மண்வள பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யும்பொழுதே நம்மையும் அறியாமல் நம்மளால் வந்து நீர்வளத்தையும் நம்மளால் வந்து பாதுகாக்க முடியுது. அதனால் அந்த மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை நீர் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம வந்து சேகரிச்சுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் வந்து 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து பெர்குலேஷன் பாண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பாம்பான்னு சொல்லுவாங்க. பெர்குலேஷன் பாண்ட்னா உங்களுக்கு வந்து கசிவு நீர் குட்டைகள். இது வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து நிறைய இந்த ஆறுகள் நீரோடைகள் இதெல்லாம் ஓடுற இடங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பூரா நம்ம விளைநிலங்கள்லேருந்து வேறுபட்டு தனியான இடத்துல இருக்கும். இப்போ அங்கே வந்து உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு நிறைய வரும்பொழுது நம்ம இடத்துல சின்ன சிறு அணைகளை கட்டி நம்ம வந்து நீரை வந்து தேக்கும் பொழுது அவை எல்லாமே வந்து கசிவு நீர் குட்டைகளை வந்து மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கசிவு நீர் குட்டைகள் காரணமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து பல்மடங்கு உயர்த்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்குது. ஆனால் அதே சமயம் விவசாயிகளுடைய நிலத்திலேயே நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொருடைய விவசாயிகளுடைய நிலத்தையும் நம்ம பார்த்தோம்னா அதே ஒரு சின்ன சின்ன நீர்பிடிப்பு பகுதியை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு விவசாயியோட நிலங்கள் இருக்குது அப்படின்னா அதில் தாழ்வான பகுதியில் வந்து என்றைக்குமே மழை பெய்யும் பொழுது ஓடி வர நேரம் பூரா நம்ம ஒரு சின்ன குளத்தை வெட்டி நம்ம தேக்க முடியும். இதையெல்லாம் வந்து நம்ம பண்ணைக்குட்டைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பண்ணைக்குட்டைகளுக்கும் கசிவுநீர் குட்டைகளுக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம் அப்படின்னா கசிவுநீர் குட்டைகளில் வந்து நீர் தேக்கி வைக்கக்கூடாது. நம்ம தேங்குற நீர் பூரா உடனே வந்து கீழே இறங்கி நிலத்தடி நீரை வந்து மேலே கொண்டு வரணும். ஆனால் பண்ணைக்குட்டைகள் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. பண்ணைக்குட்டைகள் வந்து நீங்கள் கீழே வந்து பூசாமல் விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது கசிவுநீர் குட்டையாக மாதிரி நம்ம சேகரிக்கிற நீர் பூரா பக்கத்தில் இருக்கிற பண்ணைக்கு வந்து போய் சேரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் இருக்குது. அதனால் பண்ணை குட்டைகளில் வந்து சேமிக்கப்படுகிற நீர் வந்து மழை பெய்கின்ற காலத்தில் நம்ம சேகரித்து மழை இல்லாத காலங்களில் வந்து நீர்ப்பாசனத்துக்காக பயன்படுத்தலாம். ஆனால் கசிவு நீர் குட்டைகள் வழியாக இந்த நிலத்தடி நீரை ஏற்றி நம்ம சேகரிக்கிற தண்ணீர் வந்து எந்த காலத்துலையும் நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து தாராளமாக வந்து கிணற்று நீராக நம்ம மாற்றி வந்து பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மண் வள பாதுகாப்போடு சேர்ந்து இந்த நீர்வளத்தையும் பாதுகாக்கிறது மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மழை எப்படி நீர் வந்து இன்றியமையாதோ அது மாதிரி மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதுன்னு சொன்னால் கூட இப்போதைக்கு அது வந்து இன்றியமையாததாக வந்து மாறிடுச்சு. இது வந்து ஒரு அம்சம், இது வந்து ஒரே ஒரு அம்சம் தான். மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது ஒரே ஒரு அம்சம் தான். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ விவசாய விஞ்ஞானிகள் வந்து எத்தனையோ கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இன்னுமே நீர் இல்லாத விவசாயம் அப்படிங்கிறது வந்து யாருமே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. வெறும் காற்றை மட்டும் குடிச்சிட்டு வந்து ஒரு பயிரை வந்து நம்ம ஒன்று உருவாக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து இன்னும் வந்து நமக்கு வர கிடையாது. இன்னுமே எதாக இருந்தாலும் நம்ம வந்து தண்ணீரை நம்பித்தான் நம்ம வந்து இருந்தானே. மண்ணே இல்லாமல் கூட விவசாயம் பண்ணுறாங்க, ஆனால் தண்ணீர் இல்லாமல் வந்து விவசாயம் வந்து பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு துளி நீரும் வந்து அமிர்தம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம போகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோர் கிராப் பெர் ட்ராப் ஆஃப் வாட்டர். அதாவது நிறைய வந்து விளைச்சல் நமக்கு வரணும், ஆனால் ஒவ்வொரு துளி நீரையும் நம்ம சிக்கனமாக செட்டாக பயன்படுத்தி நம்ம அந்த விளைச்சலை வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போ எந்த ஒரு துளி நீரையும் நம்ம வந்து வீணாக்காமல் நம்ம வந்து பார்த்தாக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல மழை பெய்யுது அல்லது நம்ம வந்து பாசன நீரை வந்து நம்ம அழிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பகுதி நீர் என்றைக்குமே வந்து இருக்கிற இடத்த விட்டு ஓடி போயிடும் அடுத்த இடத்துக்கு. இன்னொரு பகுதி நீர் வந்து அந்த நிலத்தை வந்து நல்லா நினச்ச பின்னாடி வேறு மண்டலத்துக்கு கீழே வந்து ஓடி போயிடும். இப்போ அந்த வேறு மண்டலத்துக்கு கீழே ஓடி போகிற தண்ணீரும் நிலப்பரப்பில் வந்து நம்ம இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுற தண்ணி அதெல்லாம் பூரா வந்து நம்ம வீணாகிற நீர் தான். இப்போ அந்த ரெண்டு இதையும் நம்ம வந்து தடுத்தாலே அந்த தண்ணீரையும் பயன்படுத்தி இன்னும் அதிக அளவுக்கு வந்து நம்மளால் வந்து பாசனத்தை வந்து பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. மேலே பரப்பு நீரும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஒன்றும் தேங்கறது இல்லை. ஏன்னா மழை பொழிவு வந்து குறைந்து கொண்டே வரதுனால இப்போ இந்த வந்து நம்ம என்ன சொல்லணும், இதுக்கு உண்டான மாற்று என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது தெளிப்பு நீர் பாசனம். அப்போ இந்த சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிவு நீர் பாசனம், அதாவது இதெல்லாமே வந்து ஆங்கிலத்தில் வந்து மைக்ரோ இரிகேஷன் நம்ம சொல்கிறோம், அதாவது நுண்ணிய நீர்ப்பாசன திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் வந்து வேர்மண்டலத்தை மட்டும் ஒரு செடி வந்து எவ்வளவு தண்ணீரை வந்து அதனால் குடிக்க முடியுமோ அதை குடித்த உடனே உடனே அதை வந்து நம்ம வந்து வேர்மண்டலத்தில் மட்டும் அந்த நீரை அழிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த பரப்பு நீரோட்டத்தையோ அல்லது வேர்மண்டலத்துக்கு கீழே வந்து நீர் வீணாகிறதே நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியும். இப்போ வேறு மண்டலத்தில் மட்டும் நம்ம நீர் அழிச்சா போதும், அதை வச்சு நம்ம வந்து விவசாயத்தை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கொண்டது தான் வந்து இந்த நுண்ணீர் பாசனங்கள். அதில் வந்து சொட்டுநீர் பாசனம் வந்து ஒரு தலையாய பங்கு வந்து இப்போ வகிக்குது. அதனால் மழைநீர் சேகரிப்பு அது கூடவே சேர்ந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த சொட்டுநீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், அப்போ இதோடு சேர்ந்து உரத்தையும் வந்து நம்ம தண்ணீர்லேயே கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு உரப்பாசனம், பூச்சிக்கொல்லி மருந்துகளோ மற்றதோ அதுகளையும் வந்து நம்ம தண்ணீர்லேயே கலந்து கூட நம்ம வந்து சொட்டுநீர் பாசனம் தொழில் நம்மளால் அளிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி மாறுபட்ட ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு சிக்கன நீர்ப்பாசன உத்திகளை வந்து நம்ம கடைபிடிக்கும் பொழுது நீரை வந்து நம்ம சிக்கனமாக பயன்படுத்துகிறோம். அதே சமயம் அந்த நீரினுடைய பயன்பாடு காரணமாக அதுலேயே வந்து உரத்தையோ அல்லது ஒரு பயிர் பாதுகாப்புக்கு உண்டான சில வேதிப்பொருட்களையோ நம்ம கலந்து நம்மளால் வந்து எந்தெந்த இடத்துக்கெலாம் வந்து மண்ணில் நமக்கு தேவையோ அங்கெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஒரு அளிக்க முடியுது. அப்போ இந்த நீர் சேகரிப்பு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சுடுநீர் பாசனத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 50% பக்கம் எப்படியும் கண்டிப்பாக வந்து நீரை சேமிக்க முடியும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்ல வந்து சேவ்டு இஸ் ஏர்ன்ட் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம எதை வந்து நம்ம சேகரிக்கிறோமோ அதை நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ நீரை வந்து நம்மளால் சேகரிக்க முடியும் அப்படின்னா அந்த நீரை வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இந்த 50% நீரை நம்மளால் சேகரிக்க முடியுது அப்படின்னா அந்த 50% நீரை வச்சு இன்னொரு 50% வந்து நிலப்பரப்பு வந்து நம்மளால் வந்து பாசனத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால் மழைநீர் சேகரிப்பு, இந்த சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், அது கூட சேர்ந்து நீர்வழி உரமிடல், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பயிர் பாதுகாப்பு முறைகள், இதெல்லாம் நம்ம முறையாக கடைபிடிக்கும் பொழுது நம்மளால் வந்து விவசாயத்தை வந்து நம்மால் நிலைநிறுத்த முடியும். இருக்கிற நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நம்மளால் வந்து இவ்வளவு ஒரு மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் நம்மளால் வந்து உணவளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வந்து உருவாகும். இது வந்து ஒரு பக்கம். இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வந்து என்ன ஒரு இதில் நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா நீர் வந்து மாசுபடாத ஒரு இது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து நான் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் உண்மை வந்து அது இல்லை. முதல்ல வந்து ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து மழை பொழியும் பொழுது அந்த மழை நீரானது மண்ணுக்குள்ளே போகும் பொழுது அதே வந்து ஒரு நீர் வடிகட்டி மாதிரி அது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி இதாகி அந்த தண்ணீர் வந்து கீழே போய் தங்கும் பொழுது அதை நம்ம போர்வெல்லாம் மொத்தம் போட்டு நம்ம வெளியில் எடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீராக இருக்கும், அப்படியே குடிக்கலாம் அப்படின்லாம் முதல்ல இருந்து அது உண்மைதான். ஆனால் அந்த காலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இயற்கையான உரங்கள் அது இதெல்லாம் வந்து நிறைய நம்ம கொடுத்ததுனால இதை பற்றி நம்ம வந்து கவலைப்படலை. தாது பொருட்கள் அது இதெல்லாம் கலக்கிறதுனால அந்த தண்ணீருக்கே ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து செயற்கை கலந்த நிறைய உரங்களை வந்து கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷன் நம்ம சொல்லணும், பசுமை புரட்சி அதெல்லாம் நம்ம சொல்லும்பொழுது இந்த வகையான ஒரு ரசாயனங்களை பயன்படுத்தாமல் நம்மளால் வந்து ஒரு பசுமை புரட்சியை வந்து உருவாக்கவே முடியாது. அதனால் நம்ம பயன்படுத்துகிற இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோ அல்லது உரங்களோ இதுவும் என்ன ஆகுதுன்னா கடைசியில் வந்து மழை பொழிந்து அந்த மழை ஓடும் பொழுது எண்பட்டு இடம் பெயர்ந்து அந்த மழை நீர் வந்து மண்ணுக்குள்ளே போகும்பொழுது மண்ணுக்குள்ளேயும் ஊடுருவி பாய்ந்து அந்த நிலத்தடி நீரையும் வந்து மாசுபடுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ நம்ம வந்து அந்த பரப்பு நீரோட்டத்தை மட்டும் இல்லை, பரப்பில் நம்ம தேக்கி வைக்கிற நீரை மட்டும் இல்லை, நிலத்தடியில் நம்ம தேக்கி வைக்கிற நீரையும் வந்து நம்ம மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டிய சில முறைகளை வந்து நம்ம கட்டாயமாக கடைப்பிடிச்சாகணும். அப்போ தண்ணீர் அப்படின்னு வரும்பொழுது அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பன்முகம் கொண்ட ஒரு இது, அதை வந்து எல்லா வகையிலையும் நம்ம வந்து ஆராய்ந்து சிந்திச்சு அதை எப்படி பாதுகாத்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். அதனால் ஏற்கனவே நான் சொன்னபடி தண்ணீர் நீர் தான் நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. அந்த இன்றியமையாத ஒன்றை வந்து நம்ம தவிர்க்க இயலாத ஒன்றா மாற்றிடக்கூடாது. இன்றியமையாத தான் வைக்கணும். தவிர்க்க முடியாதவங்களை பூரா நம்ம வந்து இன்றியமையாத தான் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம நீரை வந்து வெகு சிக்கனமாக பாதுகாப்பாக பயன்படுத்தி விவசாயத்தை நல்லபடி நிலைநிறுத்தணும். அந்த நீரின் தரம் குடிநீர் தரமாகட்டும் அல்லது அந்த விவசாயத்துக்கு நாம் அளிக்கும் நீர் தரமாகட்டும் அந்த தரத்தை வந்து உயர்த்த வந்து நம்ம பாடுபடணும். ஏன்னா தரம் வேணும், மாசின் காரணமாக தரம் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா அந்த நீரை பயன்படுத்தியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த நீரை வந்து நம்ம முறையான ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த பூரா வீணாகி வர தண்ணீரை பூரா நம்ம வந்து முறையாக சுத்திகரிக்கப்பட்ட நீரெல்லாம் மாற்றி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதனுடைய வேதியியல் அளவுகள்லாம் நம்ம வந்து கணிக்கணும். அதில் கணித்து அந்த தர கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து அந்த தண்ணீரை வந்து முறையாக ஒரு தொழிற்சாலைக்கு வேணுங்கன்னா அதுக்குண்டான தரக்கட்டுப்பாடு இருக்கணும், அதே வந்து விவசாயத்துக்கு வேணும்னா அதுக்குண்டான தரக்கட்டுப்பாடு இருக்கணும். அதனால் எந்தெந்த வகையில் நம்ம நீரை பயன்படுத்துகிறோம், குடிநீர்னா அதுக்கு ஒரு தரக்கட்டுப்பாடு, ஒவ்வொன்றுக்கும் அந்த தரக்கட்டுப்பாடை வந்து நம்ம வந்து ஒரு முறையாக கடைப்பிடித்து அந்த நீரை பயன்படுத்தினா எல்லா வகையிலையும் நம்மளால் வந்து இந்த நீரின் காரணமாக நம் வாழ்க்கை வந்து உயர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. என்னுடைய தண்ணீர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
நேயர்களே, இதுவரை உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தண்ணீரை நாம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கினார் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்புத்துறை பேராசிரியர் முனைவர் செந்தில்வேல் அவர்கள்.